நியாயத்தையும் சமத்துவத்தையும் கொண்டு வருவதற்காக தேவன் வாக்களித்திருக்கிறார். ஆனால் நமக்கு பொறுமை தேவை, ஏனெனில் அவரின் நேரக்கணக்கும் நம் நேரக்கணக்கும் வித்தியாசமானவை. 2 பேதுரு 3:8-10. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களாக. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் அவருடைய வாக்கு தத்தங்களில் தாமதமாயிராமல் மனம் திரும்ப ஒருவரும் கெட்டு போகாமலும் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீரிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அடுத்ததாக சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் நிறுவுவதற்கு இயேசு வரும்போது கீழ்கண்டவாறு இருக்கும் என வாக்கு தத்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருகத்துவக்கும் அதன் சமாதானத்தின் பெருகத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பழிக்கு பழி வாங்காதே, மிக சரியாக நீதி செய்கிற தேவனிடம் அதை விட்டுவிடு. இதை நாம் ரோமர் 12:17-21 பார்க்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு இடங்கொடாமல் இருங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானங்கொடு. நீ இப்படி செய்கிறதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அடுத்ததாக நீதிமொழிகள் 20:22, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தேவனுடைய நீதிக்காக காத்திருக்க நமக்கு பொறுமை இல்லை என்றால் அவருடைய வாக்கு தத்தங்களின் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். மல்கியா 2:17, உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படாதிருக்கிறீர்கள், ஆனாலும் வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்று அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியராயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே அநீதியினால் மிக மிக அதிகமான துன்பப்பட்டவர் இயேசு. என்றாலும் அவர் தீமையை நன்மையினாலே வென்றார். அவரை ராஜாக்களுக்கு ராஜாவாக திரும்பவும் அனுப்ப போவதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். எபேசியர் 12:2-3 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவர். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள், அவரை நினைத்து கொள்ளுங்கள், சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்கள். ஆகையால் நாம் இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுவோமாக. அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:34-35 வசனத்தில், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும். வியாதிகளும் சங்கடங்களும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த கலவையே வாழ்க்கை. சிலருக்கு துக்கத்தை விட சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களே அதிகம். நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள்? அநீதிக்கும் துக்க துன்பத்திற்கும் இவ்வுலகில் எப்பொழுதுதான் முடிவு வரும்? இப்பொழுது நம்பிக்கை இருக்கிறதா? வேதாகமம் பதில்களை தருகிறது. எல்லாவற்றையும் படைத்தவர் தேவன். ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிறார், தேவன் எடுத்துக் கொள்கிறார். யாத்திராகமும் 4:10-11 மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையானவனும் செவிடனையும் பார்வையில்லாதவனையும் குருடனையும் பார்வையுள்ளவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆவிக்குரிய ஆரோக்கியம் மற்றும் சரீர ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படி இயேசு தேவனால் ஏற்படுத்தப்பட்டார். லூகா 4:18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நெருங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நெருங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தை பிரசங்கிப்பதற்காகவும் என்னை அனுப்பினார். மத்தேயு 11:5 மாபெரும் அற்புதங்களை இயேசு மூலம் செய்வதனால் இயேசுவே மேசியா என்று தேவன் வெளிப்படுத்தினார். அதைதான் நாம் மத்தேயு 11:5 பார்க்கிறோம். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணி நடக்கிறான், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நீதிமான்களும் கூட தங்கள் நன்மைக்கென பாடுகள் மற்றும் உபத்திரவங்களோடு கடந்து செல்லுகிறார்கள். தான் நேசிக்கிறவர்களை தேவன் வழி நடத்துவதோடு சிக்ஷிக்கவும் செய்கிறார். யாக்கோபு 1:2-4 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமாக சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானதை பூரண கிரியை செய்ய கடவது. அடுத்ததாக 1 பேதுரு 1:6 இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினால் துக்கப்படுகிறீர்கள், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையையும் உண்டாக்க காண்போம். இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் பாடுகள் வேதனைகளின் மீது வெற்றி. இதை பற்றி நாம் ரோமர் 8:33-39 வரைக்கும் பார்க்கலாம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அக்னிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? வியாகுலமோ? துன்பமோ? நாசமோசமோ? பட்டயமோ? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களை மற்றும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருங்கள். இதைதான் ரோமர் 8:33-39 வரைக்கும் பார்க்கிறோம். இனி வரும் வரப்போகும் மகிமை அக்கால காடுகளை விட மகா உன்னதமானது. ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிட்டதாகவைகள் அல்லவென்று எண்ணுகிறோம். ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு திரும்ப வரும்போது தேவன் எல்லா பாடுகளுக்கும் முடிவு கட்டுவார். ஏசாயா 65:17-25 வாசிக்கவும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைவிருக்கப்படாது, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறுக்கிறவன் பாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். தேவனின் முடிவான திட்டத்தை வேதாகமத்தின் கடைசி புத்தகத்தில் வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்த 21:1-4 வரைக்கும் பார்க்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் வருகிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களுக்கு அவருடைய ஜனங்களுமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாயிருப்பார்கள். தேவனுடைய தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுவதும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின. நன்றி.